இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியிலும் தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வெவ்வேறு விதமாக நம்ம அதிலிருந்து உள்ள கருத்துக்கள், எச்சரிப்புகள், வாக்குத்தத்தங்கள் அவைகளை பற்றி கவனிக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கேள்வி அநேக நாட்களுக்கு முன்பு தான் எனக்குள்ளே வந்தது. பல வருஷமாக ஆண்டவரை அறிஞ்சிருக்கேன் நான், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வேதம் வாசிக்கிறத பற்றி 4 வசனங்கள் பைபிளை தொடாமல் சொல்ல முடியுமா? நான் என்ன கேள்வி கேட்டேன், என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறத பற்றி 4 வசனம் ரெஃபரன்ஸ், அந்த வாக்கியம் பைபிள் தொடாமல் சொல்ல முடியுமா? நீங்கள் 10 வருஷம் வரவங்களாக இருக்கலாம், 20 வருஷங்களாக இருக்கலாம், ஊழியக்காரங்களையும் நான் சந்திக்கிறேன், அவங்களுக்கு அடிப்படையான உபதேசத்தில் முக்கியமான வசனங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் அவங்கள குறையாக சொல்ல, நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலை, சொல்ல வைக்கலை. பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் ஒன்று நல்லா தெரியும், என்னென்னா அல்லேலூயா, இன்னொன்று என்னென்னா ஆமே. இது ரெண்டும் தவிர மீதி நிறைய காரியம் தெரியலை. இது சத்தம் போட நல்லா இருக்கு. வேத வசனம் உள்ளத்துக்குள்ளே வேரூன்ற வேண்டும். அப்பொழுது தான் ஒவ்வொரு விசுவாசி ஜோம் பண்ணாலும் முழு நேர ஊழியன அழைப்பு பெறாமல் இருக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் காலத்தில் நடைபெற்றது போல நடைபெறும். நாம் யாவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எழுப்புதலில் அதான் நடக்கப்போகுது. நம்ம அடுத்து என்ன நடக்கப்போகுதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம எழுப்புதலுக்காக ஆண்டு இந்த இடத்துல நம்முடைய சபையை வைத்திருக்கிறார். அவருடைய உண்மையான சர்வ சபையில் இணைந்த எல்லாருக்கும் அதை வைத்திருக்கிறாரு, அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே போன முறை உங்கள் கூட நான் பேசின போது நான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலேருந்து பேசினேன். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்கிறத யோசித்து பார்க்கணும். திங்கக்கிழமை நாங்கள் அலுவலக பணியில் திங்கக்கிழமையில் டிவோஷனில் முக்கியமாக போன வாரம் அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை செய்தியை தான் திருப்பி யோசித்து பார்ப்போம். நான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால், போன வாரம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்க மாட்டீங்க, ஆராதனைக்கு எல்லாம் வந்தீங்க, அந்த பிரதர் ஜோசப் ஃப்ராங்க்லின் அவர் என்ன தலைப்பில் பேசினார்? சீசத்துவத்தை பற்றி பேசினாரா, பரிசுத்தத்தை பற்றி பேசினாரா? பரவாயில்ல, நல்லா எல்லோரும் தெளிவாக சொல்லுங்கள். என்னது? உக்ரானத்துவம். உக்ரானத்துவம்னா தேவன் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர். அதிலிருந்து சிலதை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார், நம்ம அதை வைத்து பயன்படுத்தணும். அவருக்கு என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். அதை பற்றி தான் பேசினார். பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, போதனை. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு உக்ரானத்துவத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். முதலாவது, அவர் பொதுவாக பெண்களுக்கு தான் கற்பை சொல்லுவாங்க, ஆனால் யோசேப்பு கற்புள்ளவராக இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிறவராகவும் சாட்சி உள்ளவராக இருந்தார். அவரை சிறைச்சாலையில் தள்ளிட்டாங்க 14 ஆண்டுகள். அப்போ அவர் முறுமுறுக்கலை, அங்கேயே இருந்தார். அப்போ அவர் கொடுக்கப்பட்ட கஷ்டங்களை குறித்து அவர் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தார். திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுறாரு, பார்வோன் அப்படின்னு கூப்பிட்டாங்க, போனார். நல்லா போட்டிருக்கு பைபிளில், அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு போகிறார். அங்கே போனால் ஒரு பெரிய தீர்வை கொடுக்குறார், சொப்பனம் அதுக்கு மீனிங்கை கொடுக்குறார். கொடுத்த உடனே அவர் பெரிய பொறுப்புக்கு கொடுக்கப்படுது, 14 ஆண்டுகள் அந்த தேசத்தை பராமரிக்கிறதுக்கு. பாருங்கள், அங்கேயும் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே உக்ரானத்துவத்துக்கு சிறந்த உதாரணம். அதை அடுத்து 2 1/2 மணி நேரம் பேசினார். என்னன்னா குடும்பமும், என்ன பேசினார், பிள்ளைகளும், குடும்பமும், கணவன் மனைவி, பெற்றோராய் பிள்ளைகளாய் எப்படி கர்த்தரை நேசிக்க வேண்டும், எப்படி சமாதானமாய் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும், மாதிரிகளாய் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் என்ன எழுதுகிறாருன்னா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாவிட்டால், சரியாய் விசாரிக்காவிட்டால் டேஷை எப்படி நடத்துவான்? டேஷ் என்னது? பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கு. சபையை எப்படி நடத்த முடியும்? சபையே குடும்பங்கள் மேல் தான் கட்டப்பட்டிருக்கு. ப்ரைஸ் த லார்ட். அதுதான் முக்கியம், குடும்பங்கள் மேல் தான். அதனால தான் குடும்பத்துக்குன்னு போன வாரம் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணோம். ரெண்டாவது பகுதியில் அவர் எதை பற்றி பேசினார்னா, குடும்பமும் பொருளாதாரமும், நம்ம கொடுக்குற பணம், பொருள், ஆஸ்தி, சொத்து எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு எப்படி கணக்கு கொடுக்க வேண்டும், ஏன் கடன் வாங்கக்கூடாது, கடன் எதை முறிக்கும் அப்படி பார்த்துருப்போம், ஸ்டிக்கர் கூட போட்டிருப்பாங்க அன்பை முறிக்கும்னு. எங்கெல்லாம் அன்பை முறிக்குது, தேவனுக்கும் நமக்குள்ள அன்பை கடன் என்ன பண்ணிடும், முறித்து விடும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க அன்பை என்ன பண்ணிவிடும், முறித்து விடும். பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற அன்பை, இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் கஷ்டப்பட்டு சிறுக செலவழித்து நெருக்கத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கவங்க நம்ம சபையில் இருக்காங்க, ப்ரைஸ் த லார்ட். ஆமாம், அது பழகிக்கணும். அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணணும், செலவழிக்கும் சிந்தையை, சிந்தையிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தரும். என்ன சிந்தை? செலவழிக்கும் சிந்தை. இப்போ சாத்தான் அதை தான் ரொம்ப பயன்படுத்துகிறேன். இதை பற்றி தான் அவர் நிறையா சொன்னார். அது MP3 இருக்குது, நீங்கள் தேவையானால் அதை வாங்கி அதை கேட்கலாம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவர் இதே போல் பல இடங்களில் எடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண மனிதரில் இந்தியாவிலே தலை சிறந்த வங்கி ரிசர்வ் பேங்க், அதில் ரீஜனல் மேனேஜராக 4-5 இடங்களில் இருந்திருக்காரு. சொன்னார், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, அவர் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு ரீஜனல் மேனேஜராக சென்னையில் இருந்தப்போ பாரிஸ் கார்னரில் ப்ராட்வேயில் பஸ்ஸில் தான் போவார். 8 ரூபாய் என்னமோ, அவர் கார் வச்சுக்கலாம் ஆனால் வச்சுக்கல, பஸ்ஸில் தான் போவார். இதுதான் நல்ல சாட்சி. எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் 2 காரை கொடுக்குறாருன்னு அது சாட்சி இல்லை, இதுதான் சாட்சி. அது பக்தி விருத்தி என்ன பண்ணாது, உண்டாக்காது. இது பக்தி விருத்தி என்ன பண்ணும், உண்டாக்கும். நம்ம எல்லோருமே செலவழிக்கும் சிந்தையிலேருந்து காப்பாற்றப்படணும். அவசியமானதை வாங்கணும், ஆடம்பரத்தை தவிர்க்கணும். சின்ன ரிவிஷன். இப்போ அப்போஸ்தலர் நடப்புகள் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது என் கூட சேர்ந்தே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா ஊழியம் அது எழுப்புதல் ஊழியத்துக்கான ஒரு புஸ்தகம். அது எழுப்புதல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். அவள் எதை பற்றிய புஸ்தகம், சுவிசேஷ ஊழியத்தை பற்றிய புத்தகம். உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் சுவிசேஷ அபிஷேகத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் பற்றி சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, எங்கே போய் பயிற்சிக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கலாம், போகலாம், போகிறது நல்லது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறந்த சுவிசேஷகனாக நீங்கள் மாற முடியும். மூணாவது என்ன ஊழியம், சுவிசேஷத்துக்கும் மிஷினரிக்கும் என்ன வித்தியாசம்? ஒட்டஞ்சத்திரத்தில் இங்கேயே தங்கியிருந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர் சொந்த மொழி தமிழ் மொழி, இடம் தமிழ்நாடு, கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம், அவர் வந்து சுவிசேஷகர். இங்கேருந்து புறப்பட்டு போய் மட்டிலேருந்து வர்றாங்க சில சமயத்தில் நம்ம சபைக்கு. உள்ளே 25 வருஷம் ஹிந்தியில் தான், தமிழ் மக்கள் ஹிந்தியிலே தான் பேசுவாங்க. நான் இன்றைக்கு ஆங்கில ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஒரு கப்பல் மிஷினரி குடும்பத்தை சந்தித்தேன். அவர் யூபியை சேர்ந்தவர், அந்த அம்மா வந்து அவங்க தமிழ்நாட்டு, நானும் ஹிந்தியில் பேச போகிறாங்க, இங்கிலீஷில் பேச போகிறேன், தமிழில் பேசுகிறேன், தமிழ் பேசிக்கிறேன், நான் தமிழ்நாடு தான். நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் வெறுத்து ஹிந்தி தெரியாத மொழி, தெரியாத இடம், தெரியாத கலாச்சாரம், அதுதான் என்ன ஊழியம். அதில் தான் ஊழியம் அதிகமாக பெருகிச்சு. பவுல் முக்கியமான மிஷினரி. சீஷர் ஆக்குதல், விசுவாசியை வந்துட்டு போனால் காணாது. நம்ம யாராக இருக்கணும், இப்போ வார வாரம் விசுவாசி வரலாம், அவங்க சீஷர் ஆக மாட்டாங்க. சீசரானா ஒரு சிலபஸ், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரோக்ராம். நான் சொன்னேன் மறந்துருப்பீங்க, அல்லது யோசித்து பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் போய் யூனிஃபார்ம் போட்டு பள்ளிக்கூட ப்ரோக்ராம் படி போகணும், அங்கே சேர்ந்து படிக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன், வேலை இல்லைன்னா வந்துருங்க சர்ச்சுக்கு, இங்கே வந்து படிங்க, ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரம் ஜெபிக்க பழகுங்க, 2 பேராக 1 மணி நேரம் ஜெபிக்க பழகுங்க. ஒவ்வொரு சர்ச்சும் சீசத்துவ பள்ளிக்கூடமாக இருக்கணும். இந்த ஆமேன் கவனிச்சிங்களா, கர்த்தர் இந்த வாரம் 1000 ரூபா கொடுக்க போகிறாருன்னா இந்த ஆமேன் இப்படி இருக்காது. சீசன் வந்து 1000 ரூபாய் இழக்கிறேன், வேணால் தான் ஆமேன் கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கரோடு வருது ஆமேன். சீஷருக்கு அர்ப்பரிக்கிறது தான் தேவை. பைபிளில் பார்க்குறோம், சீஷருடைய தொகை பெருகிட்டு. யாருடைய தொகை பெருகிட்டு? அப்போ அந்த அளவுக்கு எல்லாரும் இங்கே வர்றவங்க கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க சொன்னால் ஜெபத்துக்கு. ஆனால் உண்மையான எழுப்புதலில் ஜெபத்துக்கு தான் அதிகமான மக்கள் வருவாங்க. ப்ரைஸ் த லார்ட், அதுதான் எழுப்புதல். சீஷரின் தொகை பெருகிட்டு. இப்போ நமக்கெல்லாம் பேர் ரிலிஜன் கிறிஸ்டியன், ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் யாருக்கு கிறிஸ்தவங்கன்னு வந்துச்சு? சீஷர்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? இவங்களாம் இயேசுவை போல் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் என்னது? கிறிஸ்டியன். ஆனால் இப்போ பார்த்தா கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அவங்க யாராக இல்லை, சீஷராக இருக்கு, வெறும் விசுவாசியாக இருக்காங்க. என்ன விசுவாசி? சட்டையை மட்டும் போட்டு வர்றாங்க, அவ்வளோதான், விசுவாசி கிறிஸ்டியன். ஆனால் உள்ள இயேசுவை பற்றி அவங்க அறியலை, வளரலை, சுயத்தை வெறுக்கலை, அவங்க கற்றுக்கொள்ள சிந்தை இல்லை. நாலாவது அடுத்தது திருச்சபை நாட்டுதல், திருச்சபை வளர்ச்சி, ஆவிக்குரிய தலைமைத்துவம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், 30 ஆண்டுகளில் 30 தேசங்களில் சபை வளர்ந்துச்சு. எல்லாம் சேர்ந்து எங்கூட சொல்லுவோமா, 30 ஆண்டுகளில் 30 தேசங்களில் சபை வளர்ந்துச்சு. 80 பெயர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திற்கு. எத்தனை பேர் இருக்குது? 80. நம்ம பேரெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவோம், ஆதார் கார்டில் இருக்குது, பேன் கார்டில் இருக்குது. ஆனால் ஜீவ கார்டில் இருக்கா, ஜீவ புஸ்தகத்தில் அதான் முக்கியம், பேன் கார்டில் இருக்கணும், ஆதார் கார்டில் இருக்கணும், ரொம்ப முக்கியங்க, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். 80 பெயர்களை ஆண்டவர் அங்கே பெயர்கள் உள்ள நபரில் பயன்படுத்தினார். 80 இடங்கள் பட்டணங்களில் பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் இவ்வளோ சிரமப்பட்டு பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம்? சும்மா ஆராதனைக்கு வர்றது, நான் விசுவாச ஐக்கியத்தில் சபைக்கு தான் போகிறேன், போகிறேன் வரேன் இல்லை. நீங்கள் பற்றி எறியணும். நீங்கள் என்ன பண்ணணும்? பற்றி எறியணும். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வல்லமையான கேரளாவை சேர்ந்தவர், அவர் மாணவர் ஊழியத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார், வல்லமையாக பேசுவார், அவர் பேசுறது நமக்கு பயமாக இருக்கும். ஒரே ஒரு முறை அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண என்ன கூப்பிட்ருந்தாங்க, மொழிபெயர்க்கு, அவர் இங்கிலீஷில் நான் தமிழில் பேச, அவர் உண்மையிலே ஃபயர், ஏதாவது அழுத்தமாக சொல்லணும் போது மேஜையில் இப்படி அடிப்பார், நானும் அடிக்க முடியாது. அவர் ஒரு நாள் என்ன நினச்சாருன்னு தெரியல, முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தார். பாருங்க, இன்றைக்கி வர மறக்காமல் வச்சுருக்கேன், யோசித்தா இன்றைக்கே வலிக்கும் போல். ஆனால் அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இப்போ இப்படி தான் தட்டுறதுக்கு ஆள் தேவை இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, கிதியோன் அவன் பாருங்கள், 300 நரிகளை பிடிச்சி வாளுக்கு வாளை கட்டி பயங்கரமான யுத்த என்னது ஸ்ட்ராட்டஜி பொருத்தி விட்டான், தீயை பொருத்தி விட்டான், அத்துட்டு ஓடுது போகிற பக்கம்னா தீ எழுப்புதலுக்கு அதை சொன்னார். எனக்கு ஆசை இந்த மாதிரி, நான் யாரும் நரியும் இல்லை கயிறும் இல்லை, ஆனால் எப்படியாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அங்க போராடம்லாம் பற்றி எறியணும். அதுதான் நம்ம வாஞ்சை, எழுப்புதலே என் ஏக்கம், எழுப்புதலே என் வாஞ்சை. 30 ஆண்டுகளில் 30 தேசத்தில் வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க இயேசுவாக இருந்துக்கிட்டாங்க. சும்மா கொஞ்சம் அறியலை, அவங்க பவுலை போல, பவுல் கொஞ்ச நாள் தான் அமைதியாக இருந்தார், ஆப்போசிட் அப்படியே மாறிட்டார், மாறி அப்புறம் இவங்க தான் பாவம் கொஞ்சம் அமைதியாரு பத்திரமாரு அப்படின்னு சொன்னாங்க. தான் எதிர்த்த இயேசுவை வல்லமையாய் பிரசங்கித்தார். அநேக பவுல போஸ்டில் நமக்கு தேவை. நிறைய வார்த்தை பார்க்குறோம், இதில் சில வார்த்தைகளை நான் சொன்னேன், விசுவாசிகள், சகோதரர்கள், சாட்சிகள், சீஷர்கள், அதை பற்றி சொன்னேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2 முக்கியமான ஊழியர்கள் பேதுரு, பவுல். அது எப்போ எழுதப்பட்டது, முக்கியமான அதிகாரங்களை பற்றி பார்த்தோம், யார் எங்கே நடந்தது. ஒரு லூக்கா ஒரு தேவபிலுக்கு எழுதின புஸ்தகத்தை கணக்கற்ற மக்கள் நிறைய மொழிகளில் படிக்கிறாங்க. ஒருத்தர் யாருக்கு உதவி செஞ்சார்? ஒரே ஒருத்தருக்கு. நீங்கள் ஒருத்தருக்கு சுசீஷத்தை சொல்லலாம், ஒருத்தரை சீஷராக்கலாம், அடிக்கடி சொல்கிறேன், ஒருத்தருக்கு வேதத்தை வாஸ்து காமிக்கலாம், ஒருத்தருக்கு வேதத்தை விளக்கி சொல்லலாம். எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு சொன்னது போல், உடனே பெரிய மைக் வேணும், பெரிய கூட்டம் வேணும், நோட்டீஸ் ஃப்ளையர் ஃப்ளெக்ஸ் அவசியம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் வல்லமையினால் நிரப்பப்பட்டாங்க. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் வேதத்தை வாசிப்பது என்னது? வேதத்தை பட் வாசிக்கிறோம், அழகாக வாசித்தோம் சங்கீதம் 19. அது மாதிரி வேதத்தை வாசிக்கிறதுனா என்ன, எப்படி வாசிக்கணும், ஏன் வாசிக்கிறத பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஆள் பரட்டவே இல்லை, பைபிள் என்ன பண்ணுது, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். நிறைய வீட்டில் இப்படி தான் இருக்கும், வச்சுருப்பாங்க, அவங்க மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பைபிளில் காத்தடிச்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பைபிள் பக்கத்து தான் இருக்காங்க, பைபிளை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணலை, வாசிக்கலை. நான் இதை பற்றி யோசிக்கும்போது ஒரு கருத்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உங்கள்கிட்டையும் இப்படி பேசணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். வாசித்தல் மனிதனுக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபை. ஆமாம் பேசு. யானை நம்மோட பெருசாக இருக்குது, நான் யானை வாசிக்குமா? வாசிக்காது. தும்பிக்கையில் லைப்ரரியே பரட்டி போட்டுரும், ஆனால் வாசிக்காது. ஆ, குரங்கு இருக்குது, குரங்கு சேட்டை பண்ணால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் குரங்கிட்ட புஸ்தகத்தை கிழிச்சு போட்டுரும். பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே வாசிக்காது. பெரிய திமிங்கல் அது வாசிக்குமா? வாசிக்காது. யோனா கூட கொண்டு போச்சு ஒரு சப்மரின் ட்ரிப், கடலுக்குள்ளே ஒரு ட்ரிப் கொண்டு போச்சு. அது வாசிக்குமா? அதை பற்றி பைபிள் எழுதியிருக்கு, அது வாசிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணலாம்? பைபிளை வாசிக்கலாம். வாசிக்கும்போது என்ன நடக்குது? கண்ணில் பார்க்குறோம், மனசில் யோசிக்கிறோம், உள்ளத்தில் அதை வச்சுக்கிறோம், ரொம்ப முக்கியமாக விளங்கிக்கிறோம். என்னது பிள்ளைங்க வளர்கிறத பார்த்துருக்கீங்களா? நம்ம விளக்கி சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கும். திடீர்னு ஒரு வார்த்தையை குழந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் அதுவாக பேசும். பெற்றோர் பேசுகிறத கேட்டிருக்கோம், அது அப்படியே என்ன பண்ணும்? விளங்கி பேசு. என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் விளங்கி கொள்ளும் ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்கிறது, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மறந்துருக்கலாம், அதை விளங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து ஆண்டவராக இயேசுவே, சின்ன வயசுலேருந்து நிறையா காரியங்களை விளங்கி கொள்ள எனக்கு உணர்வை தந்திருக்கிறீர். வேதத்தை விளங்கி கொள்ள உணர்வை தாரும். ஆமேன். பாருங்கள், இந்த மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்தது. ஆனால் மக்கள் வாசிக்கணும்னு தேவன் வேதத்தின் மகத்துவங்களை என்ன பண்ணார்? எழுதி கொடுத்தாருன்றிருக்கு. தேவன் எழுதி கொடுத்தார். நான் எப்படி அதை மொழியாக்கம் செய்ய விரும்புகிறேன்னா, எழுதி கொடுக்குறாங்க, எழுதி கொடுத்தாங்க ஃபோன் நம்பரை, எங்கிட்டோ போட்டேன், எங்கிட்டோ வச்சிட்டேன். அவங்க நம்மளும் அப்படி ஏதாவது சொல்லிடுவோம்னு நம்ம கையில் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை காணா போட முடியாது. ஒரு சிலர் இருக்காங்க, பைபிளை காணா போடுற விசுவாசிகள் இருக்கிறாங்க. பாவம், ஏதோ மறந்து அவசரத்தில் போயிடுவாங்க. அப்படி ஒரு பைபிள் என்கிட்ட இருக்குது. முந்தைய நம்ம சபையில் விசுவாசியாக இருந்தாங்க, பேர் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் பைபிள், இன்னும் பத்திரமாக இருக்குது. பைபிளை காணா போடவே கூடாது. நீங்கள் பைபிளில் உடனே உங்கள் பெயரையும் மொபைல் நம்பரையும் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா தெரியாமல் அவசரத்தில் போயிட்டீங்க, நீங்கள் பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு போயிட்டா உடனே உங்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். சில ஒரு வாரம் தேடியே வர மாட்டாங்க. அப்போ ஒரு வாரம் என்ன பண்ணல? பைபிளை அவங்க வாசிக்கலை. அதான் விஷயம். நம்ம வந்து பைபிளை ரொம்ப நேசிக்கணும். கண்கள் வேலை செய்து, மனது வேலை செய்து, கைகள் வேலை செய்து, செவிகளும் வேலை செய்யுது. ஆவிக்குரிய செவிகள் உள்ளமும் வேலை செய்யுது. வாசிக்கும்போது ஐந்து காரியங்கள் இணைந்து செயல்படுது. நம்ம வேதத்தை வாசிக்கணும். இது என்னது? எதுக்கெல்லாம் வேதத்தை வாசிக்கணும்? என்ன எழுதியிருக்கு முதல்ல? என்னது? அறிந்து கொள்ள வாசிக்கணும். ரெண்டாவது என்னது? விளங்கி கொள்ள வாசிக்கணும். மூணாவது என்னது? கற்றுக்கொள்ள வாசிக்கணும். நாலாவது என்னது? வைத்து கொள்ள வாசிக்கணும். அஞ்சாவது என்னது? கீழ்ப்படிய, அதன்படி வாழ வாசிக்கணும். ஏன் இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறோம்? திருப்பியும் உங்களை உற்சாகப்படுத்த, வழி நடத்த நாங்கள் சபையாக காத்திருக்கோம். இந்த பகுதியில் தான் நம்முடைய சபை ஊழியத்தில் அதிகமாக செய்கிறோம். ஆண்டவர் சில மாதங்களாக என்னை பாரப்படுத்துகிறார். பெரிய எழுத்தில் அச்சடித்து, இந்த எழுத்து சின்னதாக இருக்கிறது, அவங்க வாசிக்கிறது தடையாக இருக்கக்கூடாது. நீ பணத்தை கவலைப்படாது, என்கிட்ட ஜோம் பண்ணு. அதுக்கான பிரிண்டர் ஆண்டர் கொடுத்தார். ஆண்டர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார், வயசானவங்க வாசிக்க கஷ்டப்படுறாங்க, அதை பண்ணி கொடு. படிக்கிறாங்க, கிராம விசுவாசி எழுத்து கூட்டி படிக்கிறாங்க. ரெண்டு பக்கத்துக்கு மேலே படிக்க முடியல. பெரிய எழுத்தில் இருந்தால் பிரசங்கியின் புத்தகம் முழு புத்தகத்தையும் பெரிய எழுத்தில் அச்சடித்து இப்போ இந்த வாரத்தில் அதை கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணுறோம். அப்போ மக்கள் வேதத்தை வாசித்தா தான் அவங்க என்ன உண்டாக முடியும்? விசுவாசம் அவங்களுக்குள்ளே உண்டாக முடியும். பரிசுத்த வேதாமத்தை ஏன் வாசிக்கணும்னா, சில வார்த்தைகளை பார்க்குறோம். என்ன முதல் வார்த்தை? என்ன சத்தமாக வாசிப்போமா? அப்படியா? இது அவ்வளோ பவராக வரலையே, நல்லா சத்தமாக. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். 90 மார்க் மாதிரி சொல்லுங்கள். இதுதான் கரெக்ட், இதுதான் ரொம்ப கரெக்ட். ஜீவன் இருக்கவங்க, ஜீவன் இருந்தால் சத்தம் வரும். ஜீவன் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா பேச முடியல, மயக்கத்தில் இருக்காரு, பேச முடியல, உதடு மட்டும்தான் ஆடுது, ஜீவன் ஃபீவலாக இருக்கு. ஆனால் சிலர் பாருங்கள், தூங்குறமா தூங்குப்பாங்க, என்ன தூங்குறேன்னா, நான் என்ன தூங்குறேன், ஜீவன் இருக்கு உள்ள, என்ன தூங்குறீங்களான்னா, அவன் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் என்ன தூங்குறேன் அப்படின்னு ஜீவன் இருக்கு உள்ள, ஆனால் தூங்கிட்டாங்க. ஆனால் இந்த இது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது இந்த புஸ்தகம் ஜீவன் உள்ள புஸ்தகம். ஒரே ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து என்ன மாதிரி செய்யுங்க பார்ப்போம். பைபிளை வலது கையில் தூக்கி, அப்பா பிதாவே, ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள இந்த புத்தகத்தை வேதத்தை என் கையில் எனக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறீர்கள், உண்மை ஸ்தோத்திருக்கிறேன், ஆமேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க மதுரையில், ப்ரைஸ் த லார்ட், ரொம்ப சந்தோஷம். அது சொல்லி கொடுத்தவர் வேதத்தை பற்றி வெக்கமே பட மாட்டார். நடு ரோட்டில் தூசி குப்பையாக இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பார் பிரதர் பக்ஸிங். ஜபோனா போதும், யார் முழங்கால் போடாட்டியும் அந்த இடத்த அவர் முழங்கால் போட்டுருவார். பஸ் ஸ்டாப்பாக இருக்கும், ரோடாக இருக்கும், தெரு முனையாக இருக்கும், முழங்கால் போட்டுருவார். முழங்கால்லையே 100 கணக்கானடா படித்தவர். அவர் மூலமாக 1000 கணக்கான சபைகள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் நிறுவப்பட்டது. ஏன் ஜீவன் இருக்குன்னா, உண்மையிலே நடந்திருக்கு. ஆண்டவர் சொன்னார், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாக. அவர் வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இதில் என்ன இருக்குது, ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. உங்களுக்கு அது புரியலை, ஆனால் அது இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ஒருத்தருக்கு மயக்க நிலை, ரொம்ப நாளாக மயக்க நிலை தான், என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல, ஒன்றும் செய்யலை, அப்படியே இருக்கார், மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி வேத புத்தகத்தை சத்தமாக வாசிக்கிட்டே இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு திடீரென்ற ஒரு மயக்கம் தெளிந்து இயல்பு நிலைக்கு மாறிவிட்டார். ஹல்லேலூயா, உண்மையிலே நடந்திருக்கு. இதனால தான் இதை வாசிக்கணும், இதை வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சில சொல்லுவாங்க, வேத புஸ்தகத்தை திறந்த உடனே என்ன வருது, தூக்கம் வருது, அப்போ என்ன செய்யணும், எந்திரிச்சு நின்று வாசிக்கணும். என்ன வாசிக்கணும், எந்திரிச்சு நின்று வாசிக்கணும். ஒரு சின்ன ஒரு பயிற்சி, நீங்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்ட் 8 வாரத்துக்கு செய்ய வேண்டிய இன்றைக்கி எல்லா வரையும் செய்ய வைக்கிறாரு நினைக்கலாம். நீங்கள் நினச்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான், நீங்கள் எது நினச்சாலும் பரவாயில்ல. என் கூட சேர்ந்து புதிய ஏற்பாட்டில் எண்பத்தி 3 பக்கம் எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாட்டில் 83, புதிய ஏற்பாட்டில் 83 பக்கம். புதிய ஏற்பாட்டில் 83 பக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பைபிளை 2 கையில் வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன்னா நிற்கிறேன்னா பரவாயில்ல, கரெக்டாக, யாரும் தூங்கலை, சரி நீங்களும் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா, ரைட், சரி. ஏன் நிற்கிறோன்னு நான் சொல்ல போகிறேன். 16வது வசனம் இடது பக்கம் பாருங்கள், மேலே இருக்குது 16வது வசனம். முதல் வார்த்தை என்னது, சரி சரி சரி, இப்போ தாம் பிறந்த ஊர் இருக்குது, வாழ்ந்த ஊர் இருக்குது, இங்கே என்ன ஊர் போட்டிருக்கு, வளர்ந்த ஊர், சத்தமாக நல்ல சத்தமாக, தாம் வளர்ந்த, அப்படி வாசிக்கணும். எல்லோரும் பின்னாடி இருக்க கூட வாசிங்க, வேதிப்பை பாருங்கள், ஆண்டவர் பார்த்துட்டு பாரு பரலோகத்துலேருந்து, அவரை பற்றி சொன்னதை அவர் மாதிரியே நின்று வாசிக்கிறோம். இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் கடைப்பிடித்தல். வாசிப்போமா, ஸ்டார்ட். தாம்
வாசிக்க எழுந்து நின்றார்,
ப்ரைஸ் த லார்ட். அதனால தான் நம்ம எழுந்திரிச்சு நின்றோம், என் வேலை மெய்ப்பன் வேலை, அதனால தான் எழுந்திரிச்சு நிற்க சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ், தயவுசெய்து உட்காந்து. தூக்கம் வரும், தூக்கம் தான் என்ன பண்ணும், 2 காரியம் செய்யணும், தேங்க்ஸ். ஒன்று வந்து எழுந்திரிச்சு நிற்கணும், 2வது என்னென்னா, அதுக்கும் தூக்கம் வந்துச்சுன்னா முழங்காலில் நிற்கணும். எனக்கு 2 வார்த்தை ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, முழங்காலில் முன்னேறு, சொல்லுவோமா, கண்ணீரால் கைப்பற்று. கண்ணீர் விட்டால் யாருமே உதவி செய்ய முடியாது, பாவம் அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்ணீர் விட்டால் தேசத்தையே கைப்பற்றலாம், ப்ரைஸ் த லார்ட். முழங்கால் என்னென்னா, என்ன அப்படியே முழங்காலே நிற்கிறாரு? ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் முழங்கால் நின்னா தேவன் எந்திரிச்சு நிற்பார், ப்ரைஸ் அல்லாட். நீங்கள் முழங்கால் நின்னா சாத்தான் நிற்பான், நீங்கள் முழங்கால் போட்டோன்னு ஓடி போயிடுவாங்க. அவனை விரட்டவே வேண்டியிற அனுபவபூர்வமாக பார்த்த அநேகருங்க இருக்கிறோம். அப்போ முழங்கால் நின்று வாசிக்கும் வேறு எப்படி, தூக்கம் வந்தால் எப்படி வாசிக்கிறது? எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வாரத்தில் என் மனதில் நினைவில் இருக்குது, ரொம்ப அழகாக வாசித்தீங்க, ப்ரைஸ் த லார்ட், ரெக்கார்ட் ஆகிருக்கா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் வாசிக்கணும். தூக்கம் வந்தால் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அப்போ தூக்கம் வந்தால் சத்தமாக வாசிக்கணும், எந்திரிச்சுன்னு வாசிக்கணும், முழங்காலில் வாசிக்கணும். சிலர் சொன்னாங்க, காலையில் இங்கிலீஷில் ஒருத்தர் பேசினார், அவர் சொன்னார், அவர் ஃப்ரெண்டு சொன்னாரான், பைபிள் வாசிக்கும்போது தூக்கமாக வருது அப்படின்னாரான். அப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு ஆடியோ பைபிள் கேட்டாரான், சத்தமாக கேட்ட உடனே தூக்கமெல்லாம் போயிடுச்சான். ப்ரைஸ் த லார்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி இது நிறையா ரிவைவல் டெக்னாலஜி நிறையா இருக்குது, அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். எதுக்கு சொல்கிறோம்? வேடிக்கைக்கு இல்லை, உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும், எழுப்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசம் உண்டாகும். விசுவாசம், வேத வாசித்தா தான் விசுவாசம் உண்டாகும். வேத வாசித்தா தான் விசுவாசம் வளரும். வேத வாசித்தா தான் விசுவாசம் பலமடையும். வேத வாசித்தா தான் விசுவாசம் வெளிப்படும். அதுவும் சத்தமாக வாசித்தா, அந்த சத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? நம்ம சத்தத்தை. நான் என் சத்தத்தை கேட்கும்போது, நீங்கள் உங்கள் சத்தம் கேட்கும்போது அது ரொம்ப நல்லது. அதுதான் நம்மில் அன்பு கூறுவது. நம்முடைய சத்தத்தில் வேத வசத்தை கேட்கும்போது விசுவாசம் உண்டாகுது. கேள்வியினால் விசுவாசம், அதுதான் அந்த பொருள். கேள்வினால் கேட்பது. மூணாவது என்னது? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு, வேத வாசிக்கிட்டே இருந்தால் பாவம் எளிதாக நம்மளை கரைப்படுத்தாது, ஒட்டாது. நிறையா பேருக்கு பாவம் எளிதாக என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். ஆனால் வேத வாசிக்கிறவங்களுக்கு பாவம் என்ன பண்ணாது, ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் வாழ்கிற இடம் ஒட்டஞ்சத்திரமாக இருக்கலாம். ஃபாதர் வந்த உடனே சொன்னார், என்னப்பா ஒட்டஞ்சத்திரம், ஆண்டவரோட ஒட்ட வைக்க போகிறோமா? எனக்கு அவர் இப்படி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக. அவர் கூட கொஞ்சம் நேரம் கிடச்சிது பேசுகிறதுக்கு, எப்போதும் சந்தோஷத்தினால் நிரம்பி இருந்தார். அவர் வந்த உடனே அவரை வரவேற்க போயிருந்தோம். அங்கே ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு, அந்த வசனத்தை தான் நான் வாசித்தேன். கரெக்டாக வசனம் வருது அப்படின்னாரு, ப்ரைஸ் த லார்ட். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேளைக்கும் தேவைக்கும் ஆண்டவருடைய வசனம் நமக்கு பதில் தருது. இந்த மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னது? ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமாக இருக்கிறவர்கள். நான் சொல்கிறது ஒரு சக பிடிக்காது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. இப்போ குளிக்காத ஒருத்தரை தெரிஞ்சிருச்சு, இவர் குளிக்காதவருன்னா எப்படி பக்கத்தில் போமா? போக மாட்டோம். வேதத்தை வாசிக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, குளிக்காதவங்க மாதிரி. அழுக்கு அகற்றப்படவில்லை. ஏனென்றால் வேத வசனம் சுத்திகரிக்கிறது. வெளியே குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆத்துமால அழுக்கு தூசி கரை எல்லாம் கழிவுகள் எல்லாம் இருக்குது. வேத வசனத்தை வாசிக்கும்போது வேதம் உணர்த்துது, கண்ணீரோடு அறிக்கையிடுறோம். வேத வசனம் கழுவுது, வசனத்தினால் கழுவப்படுற ஒரு அனுபவம் இருக்குது. ப்ரைஸ் த லார்ட். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை எண்ணங்களில் தான் வரும். கோபமான எண்ணம், வெறுப்பான எண்ணம், எரிச்சலான எண்ணம், இச்சையான எண்ணம், புறாமையான எண்ணம் நிறைய வரும், வந்துக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சால் காரில் போனால் ஏதோ ஒன்று இப்படி திருவுவாங்களே, இப்படி இப்படி போவேன், அது என்னது? எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் பெஞ்சாலும் வைப்பர் இருந்துச்சுன்னா காரை ஓட்டிக்கிட்டே போகலாம். அது மாதிரி தான் வைப்பர். நம்ம நிறைய அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம், இந்த வைப்பரை போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாதை தெளிவாக தெரியும், சுத்திகரிக்குது. முதல்ல என்னது? நம்பர் ஒன். நம்பர் டூ என்னது? நம்பர் த்ரீ என்னது? நம்பர் ஃபோர் என்னது? வேத வசனத்தை ஏன் வாசிக்க சொல்கிறோன்னா, சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். நான் மருத்துவராக பயிற்சி பெறும்போது, மூணாவது வருஷத்தில் ஃபஸ்ட் கிளினிக்கில் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஸ்டெதஸ்கோப் வாங்கணும். இப்போ ஸ்டெதஸ்கோப் ரொம்ப பார்க்குறது இல்லை, இப்போ நிறையா மற்ற கருவிகள் வந்துருச்சு. ஆனால் எல்லோரும் ஸ்டெதஸ்கோப் வச்சுருப்பாங்க, அது இப்போ உபயோகம் வித்தியாசமாகிடுச்சு. அப்போ அந்த ஸ்டெதஸ்கோப்பில் நுரையீரலை கவனிக்கணும், இருதயத்தின் துடிப்பை கவனிக்கணும், வயிறு பகுதியில் வயிற்றுப்பகுதியில் சில காரியங்களை கவனிக்கணும். முக்கியமாக அதை எப்படி பயன்படுத்துறது, இருதயத்தில் அந்த வால்வில் ஒரு வித்தியாசம் இருந்தால் சாதாரண இதய துடிப்புக்கும் அந்த வால்வு மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க, கேட்டுட்டு இப்போ எப்படி கேட்குது, இப்போ என்ன வித்தியாசத்தை பார்க்குற, இப்படி தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி தான் பைபிளில் வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்குறன்னு சொல்லி கொடுக்க பிரயாசப்படுறோம், இன்னும் முடியல. பைபிள்லேருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க என்ன பண்ணோம், பிரயாசப்படணும். இன்னொரு கருவி இருக்குது, இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசம், ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், வெள்ளை கலரில் அலுமினியத்தில் இருக்கும், ஸ்டெதஸ்கோப் மாதிரி, அதுக்கு பேர் ஃபீட்டாஸ்கோப்புன்னு சொல்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை கற்பத்தில் உருவாகும் போது ஒரு குறிப்பிட்ட சமயத்திலேருந்து அதில் வேலை செய்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் அதை வச்சு கவனமாக கேட்பாங்க, குழந்தையினுடைய இதய துடிப்பை அவங்க கேட்க முடியும். இப்போ அதை விட ஸ்கேன் நிறைய வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கான பயிற்சி தேவை. ஏன் அடிக்கடி பைபிள் படிங்க, அஞ்சு இடம் படிங்கன்னு சொல்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலைன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது, அன்பாக வாழ முடியாது, பொறுப்பாக வாழ முடியாது. இப்போ தொடர்ந்து தேவ சித்தத்தை அறியணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஒரு என்ன செய்யறனே தெரில, போராட்டமான சூழ்நிலை, வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்றதில்ல, ஒரு முக்கியமான தீர்மானம் எடுப்பதில்ல, என்ன பண்ணலாம், ஒரு நாள் ஒதுக்கி உபவாசத்து ஸ்தோத்திரம் ஜபம் வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கலாம். 30-40 அதிகாரங்கள், எத்தனை அதிகாரங்கள், ஆமாம், வாசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி வாசிக்கும்போது வாசிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்திரிக்கக்கூடாது, விடாமல் வாசிக்கணும், வாசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ அவசரத்துக்கு எந்திரிச்சாலும் ஒரு புக் மார்க் வாசிட்டு வாசித்துக்கிட்டே ஜபத்தோடு வாசிக்கணும். இந்த 30 அதிகாரம் வாசிட்டோம், ஒரு நாள் முழுது வாசித்தாச்சு. என்ன நடக்கும்னா உள்ள தேவனுடைய சத்தத்தை அறியிற கிருபை என்ன உள்ள உண்டாகும். நீங்கள் வாசிக்கும் போது ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், திடீர்னு அடுத்த நாள் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அதனால தான் வேதத்தை வாசிக்கணும். ஒரு அதிகாரம் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஏன்னா வாசிங்களா அப்படின்னா, 2 அதிகாரம் வாஸ்து விட்டேன் பாஸ்டர்னு, வாஸ்து விட்டுட்டிங்களா, வாஸ்து விட்டோம் பாஸ்டர்னா, 3 அதிகாரம் வாசிங்க வாஸ்து விட்டோம்னாங்க, பாருங்கள் தப்பு, அதே தப்பு. 3 அதிகாரம் வாசிக்க வேண்டும், 3 அதிகாரம் வாசித்தேன். வாசிக்கும்போது இந்த 10 அதிகாரம் வாசித்தா என்ன அர்த்தம்னா, வசனத்தில் என்ன பண்ணுறோம், நிலைத்திருக்கிறோம் வசனத்தில். சார் நான் எப்படி வாசிப்பேன், என் வேலையாக தான், 40 வருஷமாக நிறைய பேர் என்ன சோர்வடைய செய்கிறதுக்கு என்ன பொழுதுனைக்கும் வேதவாசியாக கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு காதுக்குள்ளே போகாது, ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். நீ எல்லாட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி என்னது, வேதத்தை வாசித்தீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்காமல் போயிடாதீங்க. ஆண்டவரே கேட்டார், நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா, ஆண்டவரே இயேசு வருகை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார், வாசிக்கிறவன் சிந்திக்க கிடவன் சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறது பற்றி நிறைய இடத்துல வருது. கொஞ்ச நேரத்தில் 4 வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாராம படிக்க போகிறோம். அப்போ தேவ சத்தத்தை கேட்கும் திறன் உண்டாகுது. நம்ம ஜெபத்தில் வளரணுன்னா நிறையா உபகரணங்கள் வழிமுறையில் ஆண்டு கொடுத்துருக்காரு, ஆவியானவர் தான் உதவி செய்கிறாரு. தேவனுடைய வார்த்தை மூலமாக தான் ஜெபம் பண்ணதில் என்ன கிடைக்கும், தேர்ச்சி கிடைக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்கே முன்னாடி இடம் பார்த்தீங்களா, ஒரு கடை பூசா கட்டியிருக்காங்களா, தெரியுதா உங்களுக்கு, பார்த்தீங்களா, என்ன கடை, ரேஷன் கடை. முந்தி நம்ம சர்ச்சுக்கு அடையாளமே இந்த சுடுகாட்டை தாண்டி இருக்க சர்ச், இப்போ அடையாளம் மாறி போச்சு, அட்ரஸ் மாறிடுச்சு. இப்போ ரேஷன் கடைக்கு, புது ரேஷன் கடைக்கு அடுத்து இருக்கிற சர்ச் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாத விவரம் நான் பார்த்துருக்கேன். கத்தாழை முள்ளு நடந்து கூட வர முடியாது, 2-வீலரில் வர முடியாது. அப்போ தான் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது, எரேமியா 31:40, அப்போ எனக்கு வசனம் தெரில, இப்போ 40 வருஷம் கழிச்சு தான் பார்த்தா, அட வசனமும் 40 வருஷமும் 40, 40 வருஷமாக ஜெபம் பண்ணேன் அப்படின்னா ஒரு சிலர் அவ்வளவு அவிசுவாசமாக ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவிசுவாசத்தோடு 40 வருஷம் ஜெபம் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. விசுவாசம் இருந்தால் தான் 40 வருஷம் ஜெபம் பண்ண முடியும். இப்போ அது கடை கட்ட எல்லாம் முடிஞ்சு போனோடனே இப்போ டெய்லி யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட், எரேமியா 31:40 கடைசி வசனம் ரைட்டில் மேலே இருக்கும். எங்கே என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். ஏன்னா அத்தனை கடை பார்த்துருக்கேன். இப்போ சர்ச்சுக்கு வர்ற வழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்ணை கட்டி விட்டால் கூட வந்துடுவீங்க. அப்படி தான் பைபிள். படிச்சுக்கிட்டே இருந்தால் ஞாபக சக்தியே இல்லாமல் இருக்கலாம். படிக்க படிக்க ஞாபக சக்தி உண்டாயிரும். ப்ரைஸ் த லார்ட். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. மறக்குதா? மறக்க முடியாத அளவுக்கு படிக்கணும். படிக்கிறது மறக்குதா? மறக்க முடியாமல் படிக்கணும். உள்ளம் மாறுகிறது, மறுரூபம் ஆகிறது. ஜெபம் பண்ணது தேர்ச்சிக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அந்த வசனம் நாங்கள் 12 மணி நேரம் 2 முறை என்னமோ ஜெபம் பண்ணோம். 8 வரை எந்திரிக்கல. வேதத்தை வாசிக்க, சூத்திரம் பண்ண, ஜெபம் பண்ண, அநேக சத்தியங்களை வேதத்துலேருந்து கொடுத்தார். அதில் தான் ஒரு வசனம், இன்னொன்று ஏசாயா 57:14. இப்போ அப்படியே நிறைவேற சாத்தியமே கிடையாது. ஆச்சரியமாக எல்லாம் லெவல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நியூயார்க்கில் 2 பெரிய கட்டடம் என்னாச்சு? ஒரு ஏரோப்ளேன் வந்து, அது தேதி ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 9, 11. தரமட்டமாகிடுச்சு, எல்லாம் லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பேர் கிரவுண்ட் ஜீரோ அப்படின்றது. என்னது அந்த இடத்துக்கு அப்படி தான் பேர் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் ஜீரோ. ஒரு காலத்தில் உலகத்திலேயே உயரமாக இருந்த கட்டடம் கிரவுண்ட் ஜீரோ. இதை பார்க்கும்போது எனக்கு ஆசை, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கேன் ஒரு போர்டு வைக்கலாம், கிரவுண்ட் ஜீரோ. இருந்ததெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக உருவாயிருக்கு. நடக்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். 40 வருஷம் நான் ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கேட்டிருக்காரு, விசுவாசத்தை கொடுத்தாரு, வசனத்தை கொடுத்தாரு, பதிலை கொடுத்துருக்காரு. நான் 3 வார்த்தை சொல்கிறேன், ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசம் கொடுத்தாரு, ஜெபத்தை கொடுத்தாரு, பதிலை கொடுத்தாரு. 4வது ஞானம். தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது, வாசிக்கும்போது என்ன வருது? ஞானம்னா என்னென்னா தெரிந்து கொள்ளும் திறமை. என்னது அதை ஞானம்? அறிவுனா தகவல். அறிவுனா என்னது? தகவல். ரொம்ப தெரிஞ்ச உதாரணம், பிள்ளைகளுக்கு 1 மாதம் கிளாஸ் நடத்துகிறாங்க, 5 பாடம். ஒவ்வொரு பாடத்துலையும் என்னென்ன இருக்குன்னு 5 பாடம் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா? 5 பாடம் முடிச்சுட்டு என்ன வைப்பாங்க? டெஸ்ட்டு வைப்பாங்க. கரெக்டாக சொல்லுங்க, டெஸ்ட். 5 பாடம் முடிஞ்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, 1 பாடம் முடிஞ்சவுடனே என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட். எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? அது தெரிஞ்சுதா தெரியலான்னு பார்க்கறதுக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க சொல்லி கொடுத்தது அந்த பிள்ளைங்க படித்ததுக்கு அது பேர் அறிவு. அந்த தெரிஞ்சிருந்த அறிவுலேருந்து கேட்குற கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு பேர் என்னது? ஞானம். அது மாதிரி தான் நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கலாம். வாழ்க்கையில் சரியான தீர்மானம் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆற்றலுக்கு பேர் ஞானம். பல சமயம் அதில் மிஸ்டேக் பண்ணிடுவோம், தப்பு விட்டுருவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்கு. எப்படிப்பட்ட ஞானம்னா, மனசில் வச்சுங்க, வீட்டில் போய் பாருங்கள். யாக்கோப்பு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி இருக்குன்னு 7 காரியம் இருக்குது. பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட், இதுவரை உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கா? எங்கள் ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று ஒன்றா வாசிக்க, நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க பார்ப்போம். ஒன்று என்னது? வெரி குட், ப்ரைஸ் காட். 2 என்னது? 3வது என்னது? 4வது என்னது? 5வது என்னது? வெரி குட், வெரி குட். 4வது கடைசி என்னது? நம்ம பைபிள் ஆண்டவருடைய சத்து அறிய ஞானமும் கிடைக்கும், வாழ்க்கையில் நடத்த ஞானம் கிடைக்கும். ஊழியத்தில் நிறையா தீர்மானம் எடுக்கணும். எப்படி ஞானம் கிடைக்குது? தேவனுடைய வார்த்தையை வச்சு அவரை கவனித்து கேட்கும்போது, இதை செய்யி, இதை செய்யாத, இப்படி செய். ஆண்டவரே சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கும் ஞானம் கொடுப்பார் நிச்சயமாக. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் 4 வசனங்கள். எத்தனை வசனம்? 4 வசனம். எப்போ கேட்டாலும் தெரியும். அதை முதல் வசனம் நம்ம ஏற்கனவே படித்தோம். எந்திரிச்சின்னு படித்தோமே, அந்த என்ன புஸ்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனம்? 4:16. ஆச்சா, 4:16. இப்போ 278 பக்கம், 278 பக்கம் புதிய ஏற்பாட்டில், 278 பக்கம் என்ன புஸ்தகம் இருக்குது? பரவாயில்ல, கரெக்டாக எடுத்துட்டீங்க. எந்த அதிகாரம் இருக்குது? லூக்கா 4 எந்த வசனம் பார்த்தோம்? இதில் 16 பாருங்கள். இப்படி தான் பைபிள் பார்க்கணும், வாசிக்கணும், வாசித்து பார்க்கணும். 16 முதல் வார்த்தை என்னது? இந்த அதே மாதிரி வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4:16 வாசிங்க. ஆனால் இப்போ உட்காந்துட்டு வாசிங்க அதே மாதிரி. எங்கள் ரைட் ஸ்டடி இந்த பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பவுல் எழுதுகிறார். நான் ஏன் உட்கார சொன்னேன்னா, கேட்டவங்களும் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. நேமா ஒருத்தர் எந்திரிச்சுன்னு என்ன பண்ணியிருப்பார், வாசித்திருப்பார். அவர் வாசித்துட்டு அந்த நிருபத்தை கொடுத்து விட்றார் லவோதிக்கியா சபையில். அங்கே வாசித்தவர் கொலோசே சபைக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்து விட்டார். ஏன்னா இந்த மாதிரி நிறைய காப்பி கிடையாது, அவங்க நோட்ஸ் எடுக்க முடியாது, எழுத முடியாது, பிரிண்டர் இல்லை, தோலில் தான் இருக்கும். இந்த லெதர் பேக் மாதிரி தோல் இருக்குல்ல, அதில் ஆணி மாதிரி வச்சு அதில் தான் எழுதுவாங்க. எழுதுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அதை படிக்கிறதும் கவனமாக படிக்கணும். எல்லோரும் படிக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி அவங்களுக்கு கிடையாது. கேட்குறது மட்டும்தான், என்ன பண்ணுறதா கேட்கு. அப்போ இங்கே என்ன செய்கிறாரு பவுல், ஊழியத்தில் வசனத்தின் மூலமாக விசுவாசிகளுக்கிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். பாருங்கள் நான் என்ன சொன்னேன், வசனத்தின் மூலமாக விசுவாசிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஐக்கியத்தை ஏற்படுத்து. இங்கே பல நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு சிலரோட பேசும்போது கொஞ்ச நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை பற்றி நான் பேச ஆரம்பிப்பேன். அவங்க பேசுவாங்க, என்கிட்ட வரவங்க, இதை பார்த்தீங்களா பாஸ்டர், இந்த வசனம் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேற்று ஒரு வாலிப தம்பி ஞானஸ்தானம் இங்கே தான் பெற்றார், ஆங்கில சபையில், அவர் பிறந்த நாள்லேருந்து நான் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நான் உங்களை பார்க்க வரேன்னாரு. நிறையா வேலை, ஆனால் பார்க்க வரேன்னா எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு, எனக்கு உடனே வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். வந்துட்டார், உடனே வந்துட்டார். வந்த உடனே பேச ஆரம்பித்தார், தேவன் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார், எப்படி வசனத்தின் மூலமாக பேசினார். ரொம்ப சந்தோஷம். அப்பா இப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பையனும் பிள்ளையும் இருக்கணும், வந்தவுடனே வசனத்தினால் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பவுல் வந்து வசனத்தின் மூலமாக விசுவாசிகளுக்கிடையே என்ன பண்ணுறார், ஐக்கியத்தை உண்டாக்குற. அதனால தான் பைபிள் வாசிக்கிறத சொல்ல சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறேன். இங்கே டாக் டைம் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், வடித்ததை சொல்லுங்கள். ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ப்ரைஸ் த லார்ட். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் யூஸ் பண்ணுறவங்க ஒன்று ரெண்டு பேர் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் சொன்ன மாதிரியே இதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம். சர்ச்சிலையும் சொல்கிறேன், சொல்லி கொடுங்க யாருக்காவது. அதுக்கு ஒரு காலம் வரப்போகுது, உங்களுக்கு புரியாதனால செய்யாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு என்னன்னு தெரில, ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வசனங்களை ஒருவரோடு பேசினால் அந்த ஐக்கியம் பரிசுத்தமானது, பாதுகாப்புள்ளது, அன்பு நிறைந்தது. என் கூட சேர்ந்து வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், வாசிக்காட்டி பரவாயில்ல. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ டேஷ் மிகுந்த டேஷ் சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதில் தான் நிறைய திருமண ஆராய் நடத்தும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்காக சொல்லுவேன், வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதில் சமாதானம் உருவாயிரும் உங்களுக்கு. ப்ரைஸ் காட். இந்த வசனம் தான் 2:4 படிச்சிட்டோமா, ரைட். இன்னொரு ஏசாயா 34:16 ஏசாயா 34:16 அதை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 34:16 இந்த பக்கம் வேகம் எடுக்கிறவங்க இருப்பாங்களே. எண்ணூற்றி 39 ரைட் எடுத்துட்டா அந்த வசனம் பாருங்கள், மேலே இருக்குது 35 மேலே 16 எப்படி ஆரம்பிக்குது, ரைட். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லூக்கா 4:16 வாசித்தீங்கல்ல, அதே வால்யூம். கொலோசியில் கொஞ்சம் இறங்கிருச்சு, ஏசாயா 34:16 சத்தமாக, கர்த்தருடைய தேடி வாசி பார்த்தீங்களா. 4:16 பார்த்துட்டே வர்றோம், இங்கே 34:16 எல்லாத்துலேயும் ஒரு வரிசை இணைப்பு இருக்குது, ஆவிக்குரிய இணைப்பு. இந்த வசனங்கள் தான் 1:34 யோசியா ராஜா. எந்த ராஜா? ரொம்ப நாளாக இது மறந்து பேர். நிறைய ராஜா பேர் இருக்குது. சிலர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரே பெயர். யோவாசுன் இருக்குது, யோபகாசுன் இருக்குது. பெரிய சிக்கலாக இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தா யோசியா வேதத்தை வாசியா, அதை யோசியா. சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது வேடிக்கை இல்லை, மெமரிக்கு பெரிய பிளஸ்ஸிங். யோசியா வேதத்தை வாசியா, அதை யோசி. நீ நேசியா, வேதத்தை இல்லாமல் தேவனை நேசிக்க முடியாது. எங்கள் ஒரேவரோட சேர்ந்து சொல்லுங்கள், யோசியா வேதத்தை வாசியா, அதை நேசியா, அதை யோசியா. இது சும்மா வேடிக்கை இல்லை, இதெல்லாம் கருத்து, அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தையை ஆண்டவர் அபிஷேகத்துக்கு கொடுத்தனால பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதான் அந்த 1:4. இயல்கியான் உதறுகார் எல்லாம் யா யான்னு நமக்கு ஒரே யா தான் தெரியும். என்ன யாவா? சேமியா. அது ஒன்று தான் தெரியும். இங்கே நிறையா யா இருக்குது. ஏசாயா, எரேமியா, இல்கியா, எசேக்கியா, நிறையா யா இருக்குது. இதில் 1:4 இருக்கவர் யோசியா வேதத்தை வாசி தேடி எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரையும் வாசிக்க வைக்கிறார். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் யாருக்காவது வேதத்தை என்ன பண்ணலாம், வாசி காமிக்கிறேன். ஆண்டு ஏதாவது செய்தியான்னு கேட்பார். என்ன ஆண்டவர், ஊழியம் செய்ய இவ்வளவோ வாஞ்சித்தேன், ஆனால் வாய்ப்பே தப்பு. அது நம்பி சச்சிலே கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே திடு திடுன்னு ஓடாமல் ஜெபம் பண்ண ஆண்டு யாருக்கு வாஸ்து காமிக்கணும்னு வழி நடத்துவார். சபையில் உள்ள ஊழியாதான் உட்கார வச்சு இன்றைக்கி கேட்டதையே எடுத்து வாஸ்து காமிக்கலாம். உண்மையான அன்பு இருந்தால் அதெல்லாம் செய்வோம். அப்போ ஆபுக்கு ரெண்டில் இன்னொரு வசனம் இருக்குது, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3:3. வெளிப்படுத்தின விசேஷம் 3:3, அது பாருங்கள் எந்த பக்கம், 333 பக்கம். கடைசி புஸ்தகம், இந்த புத்தகம் கடைசியாக எழுதப்பட்டது. கடைசி காலத்தை பற்றி இருக்குது, கடைசி நாட்களை பற்றிருக்கு. 4 கடைசி சொன்னதில் பாயிண்ட்டும் கடைசி தான். கடைசி புத்தகம், கடைசி காலத்தை பற்றி, கடைசி நாட்களை பற்றி, கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதில் 3 வசனம் ரொம்ப தேவையான ஒரு வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். சேர்ந்து வாசிப்போமா? நான் அதாவது ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், அது பின்னாடி நீங்கள் உங்கள் பைபிள்லேருந்து வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நேர்த்தியாக வாசிங்க. இப்போ எப்படின்னா நான் வாசிக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி சத்தமாக வாசிங்க எனக்கு பின்னாடி. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொடுக்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஏன் வேத வாசிப்பை குறித்து அதிகமாக சொல்கிறோன்னா, கடைசி காலத்தில் அக்கிரமம் மீதியாயிரும், அன்பு தணிந்து போகும், விசுவாசம் இல்லாமல் போயிடும். வேத வசனத்தை வாசிக்கிறதும் என்னாயிரும், குறைஞ்சி போயிடும். பிரசங்கத்தை கேட்கலாம், நல்லது, தேவை. ஆனால் ஒவ்வொருத்தரும் வேதத்தை தனியாக வாசிக்கணும். செல்ஃபோன் வந்து ரொம்ப கவனமாக, நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறது என்னுடைய கடமை. நீங்களாக கவனிக்கணும், எவ்வளோ நேரம் செல்ஃபோனில் இருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க, எதை அடிக்கடி பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 தொடாமல் இருக்க முடியுமா? அந்த 3 வேதத்தை வாசித்தீங்கன்னா தனி ஆசீர்வாதம் உண்டு. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் சொல்கிறாங்க, கடைசி 1/2 என்ன பண்ணுங்கள், செல்ஃபோனை பார்க்காதீங்க, திட்டமாக பார்க்காதீங்க, வசனத்தை கூட பார்க்காதீங்க. வசனத்தை உங்கள் உள்ளத்துலேருந்து சொல்லி பாருங்கள். அல்ல, பைபிளை நின்றுட்டு படிச்சிங்கன்னா தூக்கம் வரும், அப்படியே தூங்கிடலாம். ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்க விரும்புகிறீங்க? நானும் தூக்குறேன் பாருங்கள். நானும் இது போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எங்கே போனாலும். ரைட். கர்த்தருடைய தீர்மானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி சர்ச்சில் பேசினாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? வேதத்தை வாசித்து. நான் ஒரு கேள்வி கேட்டேன், 5 வருஷம் 10 வருஷம் இந்த வேதத்தை வாசிக்கிறதை பற்றி ஒரு 4 வசனம் சொல்ல முடியுமாண்ணா? நல்லா ஞாபகம் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரில. அப்படி இல்லை, இப்போ சொல்லிடலாம். லூக்கா, கொலோசேயர், ஏசாயா, 1:4. ஆமாம், பரவாயில்ல. மேலே ஸ்க்ரீனில் இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன், உங்களையும் பார்த்தேன். அதில் ரொம்ப நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா, பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். அதான் தியானம், உண்மையில் அதான் தியானம். இப்போ நிறையா வசனம் ஆவுக்கு 2:2 இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1, வாசிக்கிறவன் இருக்குது, கேட்கிறவர்கள் இருக்குது. ஒரு ஆள் வாசிக்கிறாங்க, மீதி பேரில் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. இதை அதிகமாக செய்யணும். அதிகமாக செய்யும்போது வசனத்தை கை கொள்ள முடியும். கை கொள்ளுதல்னால் பத்திரமாக வச்சுக்கிறது. எப்போதுமே நம்ம எல்லாம் மொபைலை மட்டும் கை கொள்கிறோம், கையில் வைத்திருக்கிறோம். கீப்பிங் மொபைல் இன் அவர் ஹேண்ட். அது சில மொபைலில் பைபிள் படிக்கலாம், வேண்டாம் நான் சொல்ல. தமிழ்லாம் பெரிய எழுத்தில் வருது, வெவ்வேறு ரெஃபர் பண்ணலாம். ஆனால் கடைசி 1/2 மணி நேரம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லதை கூட மொபைல் என்ன பண்ணாதீங்க? பார்க்காதீங்க. வாய் விட்டு ஒரு பாட்டு பாடுங்க, தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி பாருங்க. நான் அப்படி பண்ண ட்ரை பண்ணுறேன், நான்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை. கடுமையான முயற்சி. தெரிஞ்ச வேத பகுதியெலாம் ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்குறது. தூங்க தூங்க சொல்லி பார்த்தா வசனங்கள் மனதின் ஆழத்தில் என்ன பண்ணும்? போய் தங்கியிருக்கும். ஒரு உண்மையாக நடந்த சம்பவம், நீங்கள் அவர் பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒருவேளை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சபையில் சொல்லியிருக்கேன். அவர் பேர் தாசன் ட்ராட்மேன். அவர் பேர் தாசன், DAWSON ட்ராட்மேன். அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். சின்ன பையன்லேருந்து சண்டே ஸ்கூல் போவார். ஆனால் அவர் சண்டே ஸ்கூல் போனாலும் முழுமையான ஒரு கிறிஸ்தவ ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே அவர் வரலை. அவர் திருடி இருக்கார், போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கார். ஆனால் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அவர் மேலே அன்பு வைத்து அவருக்கு வசனத்தின் மேலே பிரியத்தை உண்டாக்கி, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வர ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அவர் பேர் என்ன சொன்னேன்? தாசன் ட்ராட்மேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய பேர் தெரியாது. இப்போ நம்ம பண்ணுற ஃபாலோ ஊழியத்தை முதல் முறையாக 1950 அப்போல்லாம் டாக்டர் பில்லி கிராம் கூட்டங்களுக்கு பண்ணவர் அவர் தான். அப்போ அவர் டீன்ஸ் வாலிப பருவத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு வேதத்தை மனப்பாடம் பண்ணால் பாவம் மேற்கொள்ளாதுன்னு கண்டுபிடிச்சார். ப்ரேஸ் த லார்ட். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார், வேதத்தை என் கூட சேர்ந்து மனப்பாடம் பண்ணுங்க. அவர் அப்படியே படிப்படியாக வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பில்லி கிராம் குருசேடுக்கு அந்த பின்தொடர்பணி அந்த சிஸ்டத்தை அவர் தான் உருவாக்கி கொடுத்தார். வேதத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் இருக்கவங்களுக்கு வேத வசனங்களை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, அவங்க எளிதாக பாவம் செய்திருவாங்க, குடிச்சிருவாங்க, அவங்க தவறான வாழ்க்கையில் போகிறது யாருக்கும் தெரியாது, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அவங்கள பாதுகாக்க முடியும் அப்படின்னு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். அவருடைய பழக்கத்தை பற்றி அவரோட கூட இருந்தவங்க சொல்கிறாங்க என்னென்னா, அவர் வந்து நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிருக்கார். நீங்கள் கூகுளில் போய் நேவிகேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா நிறையா வரும், நல்ல பைபிள் ஸ்டடி, எப்படி வேதத்தை நேசிக்கணும். அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அவரோடு இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஊழியத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, பல காரியங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 9:30 ஆகுது நைட், உதாரணமாக 9:30 அவர் படுக்கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தன் கூட இருக்க ஊழியக்காரர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர் HWLW அப்படின்னு சொல்வார். இன்னொருட சொல்கிறேன், HWLW அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லி பார்க்குறீங்களா? HWL யாருக்கும் தெரியாது, அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி சொன்ன உடனே எல்லாம் அமைதியாயிடுவாங்களாம். அப்புறம் வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிப்பாராம். HWLWனா என்னன்னா, ஹிஸ் வேர்ட் லாஸ்ட் வேர்ட். ஹிஸ் வேர்ட் ஒவ்வொரு நாளை முடிக்கும்போது அவருடைய வார்த்தையை தான் கடைசியாக கேட்குறோம். ஒரு நாளில் முடியும் போது அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேச மாட்டார், யார் பேசுறதையும் கேட்க மாட்டார், வேறு எதையும் பார்க்க மாட்டார். நேராக போய் ஜெபம் பண்ணிட்டு இடைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவார். அவர் அற்புதமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ட்ரை பண்ணலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் பரமதாப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். அவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். நீர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள, உண்மை அறிந்து கொள்ள பரிசுத்த வேதாமத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சபையிலே போதுமான அளவிற்கு உம்மை நேசிக்கவில்லை. சபையின் விசுவாசிகள் வேதத்தை நேசிக்கவில்லை. அலட்சியமாய் நிர்விசாரமாய் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு விற்று போட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கி இன்றிலிருந்து ஒரு எழுப்புதல் வரட்டும். உலகத்தின் காரியங்களை வெறுக்க கிருபை உண்டாகட்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் எனக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் வரட்டும். வேதத்தின் மீது ஒரு பெரிய வாஞ்சையை ஏற்படுத்தி தாரும். 119 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கும் அனுபவங்களை சபை விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அன்று ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது ஆவியானவருடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தின் மீது பிரியம் உண்டாக வேண்டும். சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே ஆண்டவரே வேத வசனத்தை பற்றிய ஒரு கிருபை உண்டாக வேண்டும். இன்றைக்கு மொபைலில் கேம்ஸ், இன்னும் பொழுதுபோக்கு, இதை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். வேதத்தை பற்றி பேசவில்லையே, கர்த்தரை பற்றி பேசவில்லையே விசுவாசிகள். ஆண்டவரே இறங்கும், எங்களுக்கு இறங்கும். எழுப்புதல் வரும்போது அதிலே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். நிர்விசாரமாக இருக்கிறவர்களை விட்டு கடந்து போய்விடு ராஜா. நீர் கிருபையாக இறங்கி ஒருவர் கூட விடப்பட்டு போகாதபடிக்கு ஒரு பெரிய எழுப்புதலை எனக்கும் எங்களுக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஊழியக்காரருக்கும் கிராம சபைகளுக்கும் எல்லாருக்கும் கொடுக்க செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே இறங்கும். வரிக்காய் ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் வாரும். உமக்காய் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாமது ஜனமாய் இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, எழுப்புதலுக்காக, ஒரு நாடு திரும்புவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். உமது நாமத்தின் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் பாதுகாக்கப்படட்டும், தைரியப்படுத்தப்படட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. மூலமேடைய பசுநாமத்தை